இன்றைக்கு நம்முடைய ஆவிக்கிரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு தேவனுடைய ராஜ்யம் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். லூக்கா 17:20-21. லூக்கா 17:20-21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரயோத்தனமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, போதும். அப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் கேக்குறாங்க. பரிசேயர்னா யாரு? இல்ல, சரி, பரிசேயர் சதுசேயர். பரிசேயர் சதுசேயர், இப்போ அது ஞாபகம் இருந்தா? அதுதான் அதனுடைய அவங்களுடைய மெயினான உபதேசம் என்ன அப்படின்னா, பரிசேயர் சதுசேயர் அப்படின்னா உயிர்த்தெழுதல் உண்டு, உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு விசுவாசிக்கிற ரெண்டு கூட்டத்தார் தான் பரிசேயர் சதுசேயர். இது இல்லாமல் வேத பாரகர், அவங்க வந்து வேதத்தை போதிக்கிறவங்க, அவங்க லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இப்படி அவனிடத்துல ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க எப்பொழுது வரும்னு சொல்லி, ரொம்ப என்ன பரிகாசமாக கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி தேவனுடைய ராஜ்யம் வராது, இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொல்கிறதுக்கும் ஏதுவாகிறாது. அப்படின்னா பல்லவ ராஜ்யம் அங்கே இருக்குது, தேவனுடைய ராஜ்யம் இங்கே தான் இருக்குது, நம்மளாம் இங்கேருந்து அங்கே போவோம், அங்கேருந்து இங்கே வருவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இருக்காது. அப்போ எங்கே தேவனுடைய ராஜ்யம் இருக்குதுன்னா, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடி ஒரு மனுஷன் எங்கேயும் ஓடணும்னு அவசியமே இல்லை, அவங்கவுங்க இருக்கிற பகுதியிலேயே தேவனுடைய ராஜ்யத்தை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். அப்போ அவருடைய நாமத்தினால் 2-3 பேர் எங்கே கூடுகிறார்களோ அங்கு நான் இருப்பேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தேவனுடைய நாமத்தினால் 2-3 பேர் எங்கே கூடுகிறார்களோ அங்கே அவர்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. இங்கே உங்களுக்குள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் பன்மை, ஒருவனுக்குள்ளே இருக்குன்னா உனக்குள்ளே இருக்கிறதுனா ஒருமை, உங்களுக்குள்ளே இருக்கிறதுனா பல ஆட்கள். அப்படின்னா 2-3 பேர் எங்கே அவருடைய நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அங்கு தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அப்படின்னா 2-3 பேர்னா முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறார்களோ அங்கு ஆண்டவர் வருவார். இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதன் இருந்து ஜெபம் பண்ணுவான், ஜெபம் பண்ணான்னா அவனுடைய சரீரம் எங்கே இருக்கும், ஆத்மா வந்து எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கும். அப்படி இல்லாமல் சரீரம் இருக்கிற இடத்துலையே ஆவியும் ஆத்மாவும் அமைதியாக பொறுமையாக காத்திருக்கணும். ஆனால் அந்த மாதிரி காத்திருக்க சொன்னால் இருக்காது, சரீரம் மட்டும் இருக்கும், ஆவி ஆத்மா எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கும். அப்படி இல்லாமல் ஆவி ஆத்மா சரீரம் ஒருமனப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து விண்ணப்பம் செய்கிறவன் மத்தியிலே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. ரோமர் 14:17. ரோமர் 14:17. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க தேவனுடைய ராஜ்யம்னா நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டு அண்டா வச்சு சாப்பாடு ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக பாட்டு பாடி அப்படி உக்காந்துட்டு இருக்கிறதா நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் இன்றைக்கி தேவனுடைய ராஜ்யம் சொல்லிட்டு ஆண்டவருடைய நாமத்தில் எங்கே கூடுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, வாங்க பெரிய அண்டா வைப்போம், மீட்டிங் நடத்துவோம், சாப்பிடுவோம், சந்தோஷமாக இருப்போம், ஒரு தலைகாணி கிடச்சா இங்கேயே படுத்து தூங்கிட்டு அப்படியே இருந்துக்குவோம், அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு ரெண்டு பேர் பாட்டு பாடுவான், ரெண்டு பேர் பிரசங்கம் பண்ணுவான், ரெண்டு பேர் சாப்பாடு ஆக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய சபைகளில் அங்கேயே தங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே ஆராதனை பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கிறாங்க. புசிக்கிறதும் குடிக்கிறது தான் வேலை. நான் பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நிறைய பேர்த்துக்கு தெரியும். சில சபைகள் வந்து அங்கே போனால் போதும், முழுவதும் அங்கே தங்கிக்கலாம், முதியாரில் மாறி வச்சு நடத்துகிறாங்க. அவங்களுடைய கண்டிஷன்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக இஎஸ்எஃப்இஎஃப் எல்லா பணத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துரு, உன் பென்ஷன் காசும் இங்கேயே வர மாதிரி இந்த அட்ரஸுக்கு எழுதி போட்டுரு, நீ ஆயுசு முழுவதும் இங்கே இருந்துக்கலாம், ஓல்டேஜ் ஹோமுக்கு நீ போக வேண்டாம், நாங்களே இங்கே கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. எந்த வயசில் வந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வரும்போது நிறைய பணத்தை கொண்டு வரணும். கல்யாணம் பண்ணதுக்கு மனசு இல்லாதவங்க ஊழியத்துக்கு வரணும்னு நினச்சா கல்யாணத்துக்கு என்னென்ன சீர்வரிசை பண்ணுவீங்க, என்னென்ன செலவு பண்ணுவீங்களோ அத்தனையும் கொண்டு வந்து இங்கே சபையில் கொடுத்துட்டு இங்கேயே ராத்திரியும் பகலும் தங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு நாங்கள் பல இடங்களை கட்டி வச்சுருக்குறோம். அதனால் பல இடங்களை நாங்கள் கட்டி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி இந்த இடமெல்லாம் இருக்குது, நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நிறைய பேர் தேவனுடைய ராஜ்யம்னு சொன்னால் நல்லா சாப்பிட்றது, நல்லா குடிக்கிறது, நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு நல்லா பாட்டு பாடிட்டுருக்கிறது, அதல்ல. தேவனுடைய ராஜ்யம்னு சொன்னால் நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ உலகத்தில் எந்த பகுதியில் வேணாலும் இருக்கலாம், அவங்கவுங்க வீட்டிலேயே இருக்கலாம், ஆனால் நீதியும், நீதியும்னா நீதியின் கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். அப்புறம் நம்முடைய இருதயத்தில் சமாதானம் வாசம் பண்ண வேண்டும். அப்போ சமாதானத்தை நம்ம நேசிக்கணும், சமாதானத்தை நம்ம பேசணும், சமாதானமாக மற்றவர்கள் கூட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது பரிசுத்தாவியினால் உண்டாகிற சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ தேவனுடைய ராஜ்யம்னு சொன்னால் மனுஷர்கள் நினைக்கிற மாதிரி விருப்பமான பொருளை சாப்பிட்றது, விருப்பமான இடத்துக்கு போகிறது, அல்லது வெளிநாட்டுக்கு போகிறது, அல்லது இங்கே போய் இருந்து உட்காந்து நல்ல பாட்டு பாடி ஆண்டதை துதித்து மகிமைப்படுத்தி ஆவியில் நிறைஞ்சு ஆட்டம் போடுறது அப்படியெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க இருக்கிற இடத்துல நீதியை செய்து சமாதானமாக இருந்து பரிசுத்தாவியினால் கிடைக்கிற சந்தோஷம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. மத்தேயு 12:28, மத்தேயு 12:28, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ நான் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிற நாம், பாண்டவர் சொல்கிறாரு நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். அப்போ மற்ற ஜனங்கள் எப்படி துரத்துவாங்க? மற்ற ஜனங்களும் தேவனுடைய ஆவியினால தான் அந்த பிசாசுகளை துரத்த முடியும். ஆண்டவர் சொல்லியிருக்கார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். அப்போ தேவனே அப்படி செய்யும்போது நாம் ஏன் தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்த முடியாது, நாமளும் துரத்தலாம். அப்படி நாம் பிசாசுகளை நாம் துரத்தும் போது நம்மளுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. அப்போது அது ஒவ்வொருத்தருக்கு தெரியும். நம்மளுக்குள்ளே தீமை வரும்போது அந்த தீமை யார் துரத்துறது? பிசாசுன்னு சொன்னால் முதல்ல பிசாசாக நம்மக்கிட்ட வராது, தீமையாக வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 அது கனி கொடுத்து அந்த கனி எல்லாத்துக்கும் தெரியும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது பேச்செலவில் மாறி அதை வந்து சரி பண்ண முடியாத நிலைமையில் வரும்பொழுது அந்த தீமை நம்மளுக்கே கசக்கும். அப்படி கசக்கும்போது நம்முடைய அந்த கசப்புனால் நாம் வந்து பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு தீமையாக தெரியும், அல்லது அசுத்தமாக தெரியும், அல்லது என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, பேய் மாதிரி பேசுகிறாங்களே, சாத்தான் மாதிரி பேசுகிறாங்களே, பிசாசு மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொன்னதவே திரும்ப 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 சொல்லிகிட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தீமை வளர்ந்து வளர்ந்து கசப்பாக மாறி அந்த கசப்பை வந்து நம்முடைய இருதயத்திலேருந்து எடுக்க முடியாமல் பேசி பேசி அவங்க வெளிப்படுத்துவாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மனுஷனும், தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஒவ்வொரு மனுஷனும் அவர்களுக்குள்ளே இருக்கிற தீமையை அல்லது பிசாசை அவர்கள் துரத்த வேண்டும். அடுத்தவன் துரத்துறதுக்கு வரமாட்டான், நம்மளே தான் துரத்தணும். நம்மளுக்குள்ளே தீமை வந்துருச்சா, நம்மளுக்குள்ளே வேண்டாத காரியங்கள் வந்துருச்சா, நம்மளுக்குள்ளே கசப்பான காரியங்கள் நம்மளுக்குள்ள வந்துருச்சா, அது மற்றவங்க சொன்னாலும் போகாது. மற்றவங்க சொன்னால் என்ன பண்ணுவோம்? இல்லை நான் போகிறேன் போகிறேன்னு சொல்லுவோம், ஆனால் இப்படி போய் அப்படி சுற்றி வர்றதுக்குள்ள இவங்க யார் எனக்கு அட்வைஸ் பண்ணுறது, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த பிசாசை நாமளே துரத்துனா தான் போகும் ஒழிய அடுத்தவங்க என்ன துரத்துனாலும் அது மறைஞ்சு மறைஞ்சு அங்கேயே தான் இருக்கும். அதனால் ஒரு தீமையை ஒவ்வொரு மனுஷனும் அவரவர்களே துரத்த வேண்டும். அப்போ தேவனுடைய வார்த்தையினால தான் ஒரு மனுஷன் தீமையை அவர்களிருந்து துரத்த வேண்டும். அப்படி நம்மளுக்குள்ளே வர தீமையை நாம் வெளியில் துரத்தி விட்டோம்னா நம்மளுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அப்போ அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கெடுக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா தீமை அல்லது பாவம் அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள். இப்போ தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யம் நம்மளுக்குள்ளே இருக்காது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் நம்மளுக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும், சமாதானத்தை நேசிக்க வேண்டும், நீதியின் கிரியைகளை செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான். அப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய ஆவியினால் மறுபடி பறந்துட்டாவே போதும், அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துடுறான். அப்போ பரிசுத்த ஆவியினால் மறுபடி பறக்காதவங்க எந்த காரணத்தை கொண்டும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. அப்படி இல்லைன்னா அவங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வராது. அப்போ ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியினால் மறுபடி பிறக்கும்போது அவனுடைய இருதயமே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் போல் பரிசுத்தமாக மாறுகிறது. அப்போ ஒவ்வொரு தீமையை வரும்போது அப்பப்போ வர்ற தீமையை இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், துரத்தி விட்டுட்டே இருக்கிறான். ஏன்னா அந்த தீமை வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கெடுக்கிறது அல்லது ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கெடுக்கிறது, அசுத்தப்படுத்துகிறது அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை அசுத்தப்படுத்துகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயம் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ராஜ்யம். இப்படி தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றுகிற அல்லது தேவனுடைய ஆவியிலே நிறைந்து கூடி இருக்கிற எல்லா ஜனங்களும் சேர்ந்து அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறார்கள். அப்படியாக நம்மளுக்குள்ளே வருகிற தீமைகளை நாம் அப்பப்போ துரத்தி விடும் பொழுது நம்மளுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் நிலைத்திருக்கிறது. மத்தேயு 7:21-23 மத்தேயு 7:21-23 வரை. போதும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு நிறைய பேர் போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி போட்டி போட்டுட்டு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வாசப்படியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் புறஜாதிகள் கிடையாது, பாவிகள் கிடையாது. யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஜனங்கள். இவங்க என்ன சொல்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை எங்களுக்கு திறக்க வேண்டும் திறக்க வேண்டும் சொல்லி இவங்க கூப்பாடு போடுறாங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை திறக்கிற வழி யாருக்கிட்ட இருக்குது, திறக்கிற தாப்பால் யாருக்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட தான் இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு திறந்து உள்ளே போகிறதும் தேவனுடைய ராஜ்யம் வேண்டான்னு சொல்லிட்டு வெளியில் போகிறதும் அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. அவன் மனம் திரும்பினானா, அவனது பரிசுத்தாவியில் மனம் திரும்பினானா உள்ளே போயிடுவான். பரிசுத்தாவி அவனுக்குள்ளேருந்து வெளியே போயிடுச்சுன்னா உடனே தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு வெளியே வந்துடுறான். அப்படி வந்து நிறைய பேர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து தேவனுடைய வார்த்தையில் உண்மை இல்லாமல் இருக்கும்போது அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு வெளியே தள்ளப்படுவார்கள். அப்படியாக நிறைய பேர் நின்று கூப்பிட்டுருக்காங்க, ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் திறக்க வேண்டும் சொல்லிட்டு கர்த்தாவே கர்த்தாவா என்று சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அப்படின்னா பரிசுத்தாவியில் மறுபடி பிறக்கும்போது நம்மள் ஒவ்வொருவருக்கும் தேவன் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற கட்டளையை அவரவருடைய வயதுக்கேற்றபடி, அவரவர் இருக்கிற இடத்துக்கேற்றபடி, அவரவர்களுக்கு தெரிஞ்ச பாஷையிற்கேற்றபடி ஆண்டவர் கட்டளையிடுவார். எல்லா மனுஷனுக்கும் வேலை இருக்குது. ஆண்டவர்கிட்ட வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகளை ஆண்டவர் வச்சுருக்காரு. அப்போ பரிசுத்தாவியில் மறுபடி பிறக்கும்போது மட்டும்தான் அது தெரியும், அது உணர முடியும். அப்படி பரிசுத்தாவியில் மறுபடி பிறக்காமல் இருக்கும்போது ஆண்டவருடைய வேலை செய்கிறேன்னு சொல்லுவான், என்ன செய்வான், அவனாக ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பான். நான் வந்து எல்லாத்துக்கும் நோட்டீஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கி லீவையும் போட்டுக்கிட்டு பரதேசி மாதிரி இருந்து பிச்சைக்காரன் மாதிரி ரோட்டில் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த கைப்பிரதி கொடுக்குறவன் தேவனுடைய வார்த்தையை கொடுக்குறவன் பார்த்தீங்கன்னா குளிச்சிருக்க மாட்டான், ஒழுங்காக தலசீவி இருக்க மாட்டான், பைத்தியக்கார மாதிரி இருப்பான், ஏதோ சம்பளத்துக்கு வேலை செய்கிற மாதிரி இருப்பான். நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், கைப்பிரதி கொடுக்குறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பைத்தியக்கார மாதிரி இருப்பாங்க. தேவனுடைய வார்த்தையை வந்து கொடுக்கறதுக்கும் அறிவிக்கிறதுக்கும் ஆண்டவர் சில கட்டளைகளை கொடுத்துருக்கிறார். ஒரு மனுஷன் என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் என்னதான் தெரிஞ்சவனாக இருந்தாலும் அவன் தேவனுடைய வார்த்தையில் மறுபடி பிறக்கும்போது மட்டும்தான் அவனுக்குள்ளே இருக்கிற அசுத்தம் அவங்ககிட்டருந்து போகும். ஏன் அவன் அழுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு தலை சீவாமல் குளிக்காமல் இருந்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்குறானா? அவனுக்குள்ளே இருக்கிற அசுத்தாவி, அந்த அசுத்தாவினால் நானே ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வலுக்கட்டாயமாக செய்கிறான். தேவன் அதை செய்ய சொல்லலை அவங்ககிட்ட. அப்படி நிறைய பேர் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி லீவ் போட்டு நான் டிராக்ஸ் கொடுக்க போகிறேன்னு பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருப்பான். அப்படி இருந்து ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்படி வந்து ஆண்டவருடைய சித்தம், அப்படி ஒரு மனுஷன் பரிசுத்தாவியில் மறுபடி பிறந்தால் மட்டும்தான் அது உண்மையும் நேர்மையுமாக அந்த தேவனுடைய வேலையை சின்ன வேலையாக இருந்தாலும் ரொம்ப பரிசுத்தமாக செய்யணும். அப்படி செய்கிறவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க. அதை விட்டு போட்டு இங்கே கைப்பிரதி கொடுத்தவன் மட்டும் இல்லை, தீர்க்க தரிசனம் சொன்னவன், பிசாசுகளை துரத்துனவன், அற்புதங்களை செஞ்சவன், அடையாளங்களை செஞ்சவன் எல்லாம் கேட்டில் வந்து நிற்கிறான், ஆனால் உள்ளே போக முடியாது. ஏன்னா இந்த அற்புதம் அடையாளம் செய்கிறது, தீர்க்க தரிசனம் சொல்கிறது எல்லாம் எங்கே நடக்குது? இந்து கோயிலையும் நடக்குது, முஸ்லீம் கோயிலையும் நடக்குது. ஆனால் கிறிஸ்தவ இதை செஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க? நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறாங்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆமாம், அக்கிரமம் செய்யக்காரு என்னை விட்டு அகன்று போங்கன்ட்டார். அக்கிரம செய்கை, அற்புதம் செய்கிறவன், தீர்க்க தரிசனம் சொல்கிறவன், அடையாளங்களை செய்கிறவன், இந்த மாதிரி இருக்கிற ஆளுகள் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அக்கிரம செய்கைக்காரர். ஏன்னா தேவன் அதை செய்ய சொல்லலை. இவர்களாகவே தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, இவர்களாகவே பிசாசுகளை துரத்துறாங்க, இவர்களாகவே அநேக காரியங்களை செஞ்சுக்கிட்டு ஆண்டவர் எங்கள் கூட இருக்கார், எங்கள் கூட இருக்கார்ன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்ருக்காங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாது. அக்கிரம செய்யக்காரு என்னை விட்டு அகன்று போங்க, நீங்கள் பரலோக ராஜ்யத்தினுடைய வாசப்படியில் நிற்காதீங்க, இந்த பக்கமே நிற்காதீங்க, ஓடி போயிருங்கன்ட்டார். சோத்ரம் லூக்கா 13:23-30 லூக்கா 13:23-30 இதுக்கப்புறம் இருக்கிறது பின்னால் வாசிப்போம். அப்போ இங்கே வந்து பரலோகராஜ்யத்தினுடைய வாசல் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இடுக்கமான வாசல். ஆனால் கேட்டுக்கு போகிற வாசல் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசாலமாக இருக்கும், ரொம்ப அகலமான வழி. அப்போ இடுக்கமான வாசல், பரலோகராஜ்யத்துக்கு போகிற வழி வந்து இடுக்கமான வாசல். உட்பிரவேசிக்க அநேகர் முயற்சி செய்வார்கள், ஆனால் அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும். அப்படின்னா ரொம்ப அதிகமாக படித்தவன், பணக்காரன், ரொம்ப திறமைகள் இருக்கிறவன், அதே மாதிரி இந்த அற்புதம் செய்கிறவங்க, அடையாளம் செய்கிறவங்க, பிசாசுகளை துரத்துறவங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க, இப்படி இவங்க எல்லாருமே போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. நான் பெரிய ஆள், நான் எனக்கு 20 சபைகள் இருக்குது, நான் வந்து இந்தியா முழுவதும் எங்களுக்கு ஊழியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்ருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய என்னன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய இந்த மாதிரி காட்டெருமை மாதிரி இருக்கிற ஜல்லிக்கட்டு காளைகள். இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா எப்படியாவது இந்த வழியில் போகணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். 10வதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் வந்து நம்முடைய சமூகத்தில் போஜன பானம் பண்ணினோம். நாங்கள் வார மாதமெல்லாம் ராபோஜனம் எடுத்துட்டுருவோம். ராபோஜனம் நாங்கள் எடுக்கிறதுக்கு போகலைன்னா பாஸ்ட் எங்கள் வீட்டுக்கு வந்து ராபோஜனம் கொடுத்துருவாரு. நாங்கள் திராட்சை ரசம் குடிச்சிருக்கிறோம். நாங்கள் எத்தனையோ பிரசங்கம் கேட்டிருக்கிறோம். எங்கள் வீதியிலெல்லாம் பிரசங்கம் நாங்கள் உட்காந்து கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரை சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா சொந்த ஜனத்தை தான் சொல்கிறார். தேவனை அறிந்த ஜனங்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற வழியை விட்டுட்டு வேறு எதையோ வழிகளை கையாளுறாங்க. ஆண்டவர் சொன்ன காரியத்தை விட்டுட்டாங்க. நீ ஆவின மறுபடி பிறந்தினா உள்ளே போயிடலாம், ஜலத்தில் மறுபடி பிறந்தினா நீ தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கலாம். நல்ல எளிமையான வழியை சொல்லிட்டா அப்படின்னா பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை ஆண்டவர் நம்மகிட்டே கொடுத்துட்டார். ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் கொடுத்துட்டாரு. நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நீ வந்து யாருகிட்டையும் கேட்க வேண்டாம், யாருடைய ஆலோசனையும் கேட்க வேண்டாம், யாருக்கிட்டையும் லஞ்சம் கொடுக்க வேண்டாம். உன்னுடைய கையிலேயே அந்த திறவுகோலை நான் கொடுக்குறேன். அதனால் நீ என்ன பண்ணு, நீயே போய் அதை திறந்து நீயே அதை அனுபவிச்சுக்கலாம். அப்போ யார்கிட்டையாவது ஆண்டவர் ஒரு மனுஷங்கிட்ட ஒப்படைச்சிருந்தான்னு வைங்களேன், அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். ஆனால் இன்றைக்கி எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் வந்து பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை எங்கிட்ட தான் கொடுத்துருக்காரு, எங்கிட்ட தான் கொடுத்துருக்காரு நிறைய பேர் சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் அதை பூட்டி வச்சுட்டாங்க. பூட்டி வச்சுட்டு சாவி எங்கிட்ட தான் இருக்குதுங்கிறாங்க. என்னால் தான் இந்த பூமிக்கு ரட்சிப்பு வரப்போகுது, என்னால் தான் இந்த பகுதியில் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறாரு, என்னால் தான் பிசாசுகளை துரத்த போகிறாரு, தீர்க்க தரிசனம் என் மூலம் தான் இங்கே வெளிப்பட போகுது, நான் தான் வந்து இந்த பகுதியிலே வந்து தேவனால் நியமிக்கப்பட்ட மனுஷன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல் என்னான்னு கேட்டிங்கன்னா, பரலோக ராஜ்யத்தை பூட்டிட்டு இவன் அந்த திறவுகோலை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டான். இவர்களும் போகிறதில்லை, போகிறவர்களையும் விடுகிறதில்லை, அப்படி பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் ஆண்டவருடைய வேதத்தை படிக்கிறவர்களுக்கு அல்லது ஆண்டவருடைய பிரமாணத்தை கை கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அந்த பல்லவ ராஜ்யத்தினுடைய சாவியை எங்கே ஒழிச்சு வச்சுருந்தாலும் சரி, அந்த ஒழிச்சு வச்சுருக்கிற இடத்துலேருந்து எடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, பல்லவ ராஜ்யத்தை முதல்ல பார்க்குறாங்க, ரெண்டாவது உள்ளே பிரவேசிக்கிறதுக்கு திறந்து உள்ளே போயிடுறாங்க. திறந்து உள்ளே போயாச்சுன்னா அப்புறம் சாத்திக்கும், அவ்வளோதான். அடுத்தவன் வந்து திறக்கணுன்னா ஆண்டவர் அவங்ககிட்ட ஒரு சாவி கொடுத்துருக்கார், அவன் வந்து திறந்துட்டு உள்ளே போய் அவனை சாத்திடுவான். அப்போ எனக்கு தெரிஞ்சவன் வந்திருக்கிறான், அண்ணன் வந்திருக்கிறான், மாமா வந்திருக்கான், மச்சான் வந்திருக்கிறான், நாம் போய் திறக்கலாம் அப்படின்னு சொன்னால் முடியுமா, திறந்து உள்ள விட முடியுமா? முடியாது. ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி அதுக்கு எவ்வளோ பிரமாணங்களை கொடுத்து எத்தனை பேர் வேணாலும் உள்ளே வரலாம். அதே மாதிரி எப்போ வேணாலும் இது பிடிக்கலைன்னா திருப்பி வெளியே போயிடலாம், அது அவங்கவுங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனால் ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆளை உள்ளே கொண்டு வர்றதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது. அப்படி வந்து ஆண்டவர் ஒவ்வொருவருடைய கையிலும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய திறவுகோலை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இப்படி அநேகர் இந்த வழியாக பிரவேசிக்க முயற்சி எடுக்கிறார்கள். அந்த அநேகரில் அற்புதம் செஞ்சவங்க, தீர்க்கு தரிசனம் செஞ்சவங்க, சொன்னவங்க, அடையாளங்களை பண்ணவங்க, ராபோஜனம் எடுத்தவங்க, திராட்சை ரசம் குடித்தவங்க, அப்புறம் வந்து பிரசங்கம் பண்ணவங்க, இப்படி எல்லா ஆளுகளிலிருந்து போட்டி போடுறாங்க, போகவே முடியல. கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கூப்பிடுறாங்க, முடியவே முடியாது. சாவி எங்கிட்ட இல்லை. நோவா ஜலப்பிரளயம் வந்தப்போ அந்த நோவா பேழையை செஞ்ச ஆசாரியெல்லாம் கடைசி நேரத்தில் போய், ஐயோ நோவா நான் தான் அந்த பேழையை செஞ்சேன், எனக்கு திறக்கணும் திறக்கணும், நான் தான் பெரிய ஆசாரி, நான் தான் சின்ன ஆசாரி அப்படி இப்படின்னு சொன்னால் கூட முதலே மாச நோவா சொன்னார், தண்ணி வரப்போகுது இதில் ஏறிட்டுன்னா நீ தப்பிச்சுக்கோ அப்படின்ட்டு. ஆனால் அன்னைக்கு இருக்கிற ஜனங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் சாப்பிட்டு கொளுத்து நல்லா ஜம்முன்னு இருந்து நோவா என்ன பண்ணாங்க, எல்லாரும் நல்லா பரிகாசம் பண்ணாங்க. அவனுக்கான பைத்தியம் பிடிச்சிருச்சுன்ட்டு. ஆனால் மழை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது எல்லாம் வந்து கூப்பிட்றாங்க. அப்போ நோவா என்ன சொன்னா, திறக்கணும் திறக்கணும்னு சொன்னேன்ன, ஆண்டவர் கதவை அடைச்சிட்டார், என்னால் திறக்க முடியாது அப்படின்ட்டான். அதே மாதிரி தான் இங்கே ஆண்டவர் கதவை அடைச்சிருவார், ஆனால் உள்ளே திறந்து போகிறதுக்கு நம்மக்கிட்ட சாவியை கொடுத்துருக்காரு, நம்ம திறந்து உள்ளே போகலாம். அப்படியாக அநேகருங்கிற வரிசையில் எல்லாம் தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஜனங்கள் தான், எல்லாம் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவங்க தான். ஆனால் எல்லாம் தேவனுடைய சித்தப்படி செய்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை, மனுஷன் சுய சித்தத்தின்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியல. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாமல் வெளியிலிருந்து எல்லாம் கூப்பாடு போடுறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன். நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க என்ன ஏதுன்னு ஒன்றும் எனக்கு தெரியாது. நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்க. சோத்திரம். 28 வாசிப்போம்.
நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையும் புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும் போது உங்களுக்கு அழுகையும் பக்களிக்கும் கற்கடிக்கும் அங்கே உண்டாயிருக்கும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தியிருப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினார் ஆவார்கள் என்றார்.
போதும். இங்கே பரலோக ராஜ்யத்துக்குள்ள போன யாரார் இருக்கிறாங்க? பல்லவ ராஜ்யத்துக்குள்ளே யார் யார் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க? பல்லவ ராஜ்யத்தில் நல்ல சாப்பாடு நடக்குது. சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னால் போனவங்க யார் யார் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆபிரகாம் இருக்காரு, ஈசாக் இருக்காரு, யாக்கோப் இருக்காரு. அந்த வரிசையில் அநேகம் பேர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. அது போய் பார்க்குறாங்க இவங்க எல்லாரும் போய் பார்க்குறாங்க. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, நம்முடைய முற்பிதாக்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளை புசிக்கிறார்கள் அல்லது தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நீதியும் சமாதானமாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறார்கள். அப்படி அவங்கெல்லாம் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறாங்க, புறம்பே தள்ளப்பட்டவர்களாய் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். அழுகையும் பற்கடிப்பும் அப்படின்னா ரொம்ப கவலை, துக்கம், பல்ல கடிக்கிறாங்க. ஏன், என்ன, எதுக்கு கடிக்கிறாங்க? நாங்கள் அற்புதம் செஞ்சோம், அடையாளம் செஞ்சோம், ராபோஜனம் எடுத்து அதை பண்ண இதை பண்ணன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் இவங்க உள்ளே போயிட்டாங்களே. நான் எத்தனை நாள் இருந்து கஷ்டப்பட்டேன், நான் 20 இருந்து ஊழியம் செஞ்சேன், 30 ஊழியம் செஞ்சேன் அப்படின்லாம் சொல்லி இருந்து பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் ரசிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆவியில் மறுபடி பிறந்து உடனே சாவியை போட்டு திறந்துட்டு உள்ளே ஓடிட்டான். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வெளியில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப வேதனையில் கஷ்டப்படுறாங்க. எப்படி உள்ளே போகிறதுக்கு முயற்சி எடுத்தாலும் அங்கே கதவுக்கிட்ட போய் திறந்த மாதிரி இருக்குது, உள்ளே நுழைய போய் டவக்குன்னு சாத்திடுது. அதுதான் பிரச்சனையாக. இப்படியாக இருந்து அநேகர் வந்து கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் இருந்து வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போனால் என்னன்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு நடக்குது. என்ன சாப்பாடு? தேவனுடைய வசனம் இருந்து இந்த பைபிளில் என்ன சொல்லியிருக்குது, இதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய பொருள் என்ன, இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை கை கொள்றவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட தேவனுடைய பிரமாணத்தை கை கொண்டவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம், அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதம் மாறி மாறி ஆண்டவர் கொடுத்துட்ருக்கார். அப்போ அவரவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சிந்தித்து தியானிக்கும் போது மட்டும்தான் அதை வந்து புசிக்கிறதுக்கு சமமாக அது கருதப்படும். அப்படி பெற்றுக்கொள்ளவர்களுக்கு தேவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் எழுதி அந்தந்த ஆசீர்வாதத்தை தனித்தனியாக வச்சுருக்கார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போனால் மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அங்கிருந்து போஜனம் பண்ணினா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா போஜனம் பண்ணுறதுனா தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து இருக்கும்போது மட்டும்தான் ஒவ்வொரு மனுஷனுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தேவன் அங்கே கொடுக்குறார். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை வெளியில் இருக்கிற ஒரு மனுஷன் எடுக்க முடியாது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே தீமே உள்ளே வர முடியாது. அதனால் வெளியிலிருந்து என்ன பண்ணுவாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஓ இத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்காங்க, இப்படியெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பிட்ற பிளேட்டுடைய சத்தமும் அந்த சாப்பாடுடைய வாசனையும் கேட்டுக்கு வெளியே போயிடுது. கேட்டுக்கு வெளியில் போனதுக்கப்புறம் பயங்கரமாக சாப்பாடு நடக்குது. எப்படியாவது உள்ளே போந்துடலான்னா முடியவே முடியாது. அப்படி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாசனையை பிடிச்சிக்கிட்டு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்ட்டு போட்டா போட்டி போட்டுக்கிட்டு உக்காந்து அழுதுட்டு உக்காண்டிருக்காங்க. அதனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு மனந்திரும்பி பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் உள்ளே போய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். லூக்கா 12 லூக்கா 12:31-35 வரை.
அப்ப நீங்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். பயப்படாத செல்வந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரான் பிரியமா இருக்கிறார். உங்களுக்கு உள்ளே ரிச்சு பிச்சை கொடுங்கள். பழமே போகாத பணப்பயிர்களையும் குறையாத பொக்கிஷத்தையுமே பல்லவத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடர் அணுகுறதுமில்லை, பூச்சி கருக்கிறதுமில்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் ஏறுகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திற்கு வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள்.
போதும். அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவர் ஆலயங்களை சேர்க்கறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். ஆமாம், எப்படி தேடுறதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். அப்படின்னா எதுவுமே எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கக்கூடாது, இருக்கிற சொத்தெல்லாம் விற்று எல்லாத்துக்கும் பிச்சை போட்டுடணும். பிச்சைனா எப்படி, தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்து உண்மையான ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்கள் யாருங்கிறத பார்த்து அவங்களுக்கு கொடுத்துடணும். அப்புறம் பழமையாய் போகாதா பணப்பைகளையும், அப்படின்னா பணம் இருக்கணும், அது பழசாக போகக்கூடாது, எப்போவுமே புதுசாக இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை மட்டும் வச்சுக்கணும், பழைய பணத்தை வச்சுக்கிட்டு நாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. குறையாத பொக்கிசத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அப்படின்னா நம்முடைய பொக்கிசத்தை பரலோகத்தில் நாம் சேர்த்து வைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் பூமிக்குரிய காரியத்தில் தான் சேர்த்து வைக்கிறாங்க. சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஆமாம் மாட்டிட்டு முடிக்கிறாங்க. ஏன்னா அரசாங்கத்தினுடைய சட்டங்கிறது ஆண்டவர் கொண்டு வர்ற சட்டம். வசனம் சொல்லுது அரசாங்கத்தினுடைய எல்லா சட்டத்துக்கும் கீழ்ப்படியுங்கள்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆண்டவருடைய சட்டம் தான் அது. அப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி கிறிஸ்தவங்கள் தான் நிறைய பேர் உட்காந்து தவிக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஊழியக்காரங்கிட்டையும் 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாயில் காரு, ஊழிய ஸ்தாபனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டேடியம் மாதிரி கட்டியிருக்காங்க. 5 கார் இருக்குது. இப்போ 4 மாவடி போனீங்கன்னா பெரிய ஸ்டேடியமாக இருக்குது. ராமேஸ்வரம் போனீங்கன்னா பெரிய ஸ்டேடியம், ஃபுட்பால் ஸ்டேடியம் மாதிரி பெரிய பெரிய ஸ்டேடியத்தை கட்டி வச்சுருக்காங்க. ஊழிய ஸ்தாபனங்களில் இருக்கிறவங்க பயங்கரமான சொத்துக்காரங்களாக இருக்காங்க. ஆனால் பரலோகத்தில் சேர்த்து வைக்காமல் பூமியில் தான் சேர்த்து வச்சுருக்காங்க. அதில் என்ன ஆச்சு, இன்றைக்கி வர வர செல்லா காசாக மாறிட்டே வருது. அப்படியாக நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்கள், தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஜனங்கள் பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும். அங்கே திருடன் அணுகுவதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அப்போ நம்முடைய சொத்து நாம் எங்கே சேர்த்து வைக்கிறோமோ அங்கே தான் நம்முடைய இறுதி இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பூமியில் எங்கெங்கேயோ சொத்து சேர்த்து வச்சுருவாங்க, அதேவனுடைய வார்த்தையை கேட்பாங்க. கேட்டுக்கிட்டே இருந்தாலும் மனசில் எங்கே போயிட்டுருக்கோம், அந்த சொத்து அப்படி இருக்குது, அங்கே வண்டி இப்படி ஓடுது, இது இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அங்கே வேலை செஞ்சானா செய்யலையே, அங்கே 5 பேர்த்த வேலைக்கு விட்டு வந்தான், அவன் வந்து களை எடுத்தானே இல்லையோ, தண்ணி பாய்ச்சினானே இல்லையோ, இதையே தான் சிந்திச்சிட்ருக்குது. அப்போ நம்முடைய இருதயம் வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே இருந்தால் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியத்தையே எப்போயுமே சிந்திச்சிட்ருக்கோம். ஆனால் நம்முடைய இருதயம் பூமிக்குரிய காரியத்தில் இருந்தால் சபையில் உட்காண்ட்ருக்கிற மாதிரி தான் இருக்குமோ வழியாக மனசு வந்து அளப்பாஞ்சிட்ருக்கோம். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் பொக்கிசம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அப்படி நம்முடைய பொக்கிசம் பரலோகத்தில் சேர்த்து வைத்தால் நாம் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். அப்புறம் 35 வாசிப்போம். போதும் போதும். இப்போ உங்கள் விளக்கு எரிகிறதாகவும், விளக்குனா நம்முடைய தரிசனம், விளக்கு வெளிச்சம். அறைகள் கட்டப்பட்டதாயும், அப்படின்னா நம்முடைய நீதியின் வஸ்திரம் எப்போவுமே சுத்தமாக இருந்து நாம் அதை பாதுகாத்து கொள்ளணும். அப்போ நம்முடைய விளக்கு தினந்தோறும் எரிஞ்சிட்ருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், எண்ணெய் ஊற்றணும். அந்த எண்ணெயை வந்து இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுறோம், எல்லா ஊழியக்காரனும் பைபிள் கூட எண்ணெயும் தூக்கிட்டு நடந்துகிட்ருக்குறான். ஆனால் விளக்குக்கு எண்ணெய் ஊற்ற போனானா அவன் விளக்கு என்னாகும், எரியிற விளக்கில் எண்ணெய் ஊற்றுனா அணையாது, விளக்கு தீ பிடிச்சிட்டு எரியும். அந்த மாதிரி பாவிகிட்ட போயிட்டு நான் என்ன ஒத்துறேன் சொல்லிட்டு அவனுடைய பாவம் இவனையும் சேர்த்து பிடிச்சிருது. விளக்கில் எண்ணெய் ஊற்றணும்னா முதலாவது விளக்கை அணைக்கணும், அப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும். அது விளக்கில் எண்ணெய் ஊற்றினவங்களுக்கு தெரியும். அந்த மண்ணெண்ணெய் விளக்கில், இந்த மாதிரி விளக்குலையெல்லாம் எண்ணெய் ஊற்றி பற்ற வச்சவங்களுக்கு தெரியும். அப்போ எண்ணெயில் விளக்கில் முதலாவது எண்ணெய் ஊற்றுனுன்னா அது எரியாமல் இருக்கணும், அப்போ தான் எண்ணெய் ஊற்றி பற்ற வைக்க முடியும். எரியிற விளக்கில் எண்ணெய் ஊற்றும்போது முதலாவது அந்த விளக்கை அணைக்கணும். அப்படி வந்து இன்றைக்கி எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எழுப்புதலில் உட்காந்து துள்ளி குளிச்சுட்டு இருக்காங்க. இவர் போய் என்ன பண்ணுறாரு, அங்கே திருப்பியும் எரியிற விளக்கில் எண்ணெய் ஊற்றுறாரு. அந்த பிசாசு சேர்த்து இந்த பிசாசையும் சேர்த்து பிடிச்சிக்குது. அப்படி வந்து முதலாவது மனம் திரும்பணும். மனம் திரும்பினதுக்கு அப்புறம் தான் நம்முடைய விளக்கில் வந்து தேவனுடைய ஆவியை நாம் ஊற்ற வேண்டும். ஆனால் இங்கே வந்து விளக்கில் எண்ணெய் ஊற்றுறதுன்னா நம்முடைய குறைகளை ஒவ்வொரு நாளும் நாம் திருத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு விதமான குறைகள் நம்மக்கிட்ட வரும், பாவங்கள் வரும். அந்த பாவத்திலேருந்து மனம் திரும்பும்போது, நாம் அந்த தவறை திருத்துகிற போது நம்முடைய விளக்கு எப்போவுமே எரிஞ்சிட்ருக்கோம், அல்லது நம்முடைய தரிசனம் எப்பொழுதுமே பிரகாசமாக இருந்து கொண்டே இருக்கும். அறைகள் கட்டப்பட்டதாயம் அப்படின்னா நம்முடைய நீதியின் வஸ்திரம் எப்போவுமே தரிச்சிருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது எஜமான் என்ன பண்ணுறாரு, எங்கேருந்து வராரு, கல்யாணத்துலேருந்து வராரு. கல்யாணத்துலேருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். அப்படின்னா எஜமானுக்கு கல்யாணம், இந்த கல்யாணம்னா நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன கல்யாணம், எஜமான கல்யாணம்னா இயேசு கிறிஸ்து ரட்சகராக வந்தார் 2000 வருஷத்துக்கு முன்பாக. இப்போ ரட்சகராக வந்தவருக்கு கல்யாணம், கல்யாணம்னு சொன்னால் முடிசூற்று விழா. அவர் ராஜாவாக மாறி வரப்போகிறாரு, இந்த பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார், அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை ஆட்சி செய்ய வரப்போகிறார். அப்படி தேவனுடைய ராஜ்யத்தை ஆட்சி செய்ய வரப்போகிறார்னா நிறைய பேர்த்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பிடிக்க மாட்டேங்குது, ரட்சகராக வந்தால் போதும், அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி முடிசூட்டு விழா நடந்தாச்சுன்னா ரட்சகரை அவர்கிட்ட பார்க்க முடியாது, அவர் நியாயாதிபதியாக தான் பார்க்க முடியும். அதனால் இன்றைக்கு வந்து ரட்சகரை தான் எல்லா கிறிஸ்தவங்களும் விரும்புகிறாங்க, ராஜாவாக வர்றதை விரும்புறதில்லை. ஆனால் அப்படி விரும்புகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு மட்டும் அவர் வந்து அவர்களை மட்டும் நேசிக்கிறார். அதே மாதிரி தேவனைய கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு மட்டும் அவர் வந்து அவருக்கு வெளிப்படுகிறார், அல்லது கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்களுக்கு மட்டும் அவர் வந்து வெளிப்பட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து அவர்களுக்கு பந்தி இருக்க கட்டளை இடுகிறார். அப்படின்னா தேவனுடைய ரகசியத்தை அல்லது தேவனுடைய வார்த்தையினுடைய பொருளை வெளிப்படுத்தி அதனுடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி வந்து இன்றைக்கி வந்து தங்களுடைய தவறை திருத்தாமல் நீதியின் கிரியில் செய்யாமல் இருக்கிறவங்கள இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மனசில்லை, அல்லது தங்களுடைய தவறை திருத்தி நீதியின் கிரியில் செய்கிறவர்களை வந்து செய்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறார்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளும்போது அவர்களுக்கு விருந்து கொடுக்குறார். விருந்துனா தேவனுடைய வார்த்தையினுடைய ரகசியங்களை விருந்தாக கொடுத்து உண்மையான வசனங்களை வெளிப்படுத்தி ஒவ்வொருவருக்கும் உண்டான பிரதிபலனையும் தேவன் கொடுக்கிறார். அவர் எப்போ வர்றாருன்னு கேட்டிங்கன்னா 38 வாசிப்போம். அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு மனசு ஆயத்தமாக இருக்கணும். எப்போ ராஜாவா வருவார், அவர் எப்போ நம்மளுக்கு பந்தி சாப்பாடு கொடுப்பார், எப்போ வந்து நான் அந்த பல்லவ ராஜ்யத்தினுடைய ஆட்சியை அவர் கைப்பற்றுவார், பல்லவ ராஜ்யத்தை வந்து அவர் ராஜாவாக மாறும்போது பல்லவ ராஜ்யத்தில் இருக்கிறவங்கெல்லாம் யாராக மாறலாம் அப்படின்னா பிரபுக்கெல்லாம் மாறலாம். இப்போ ராஜாவுக்கு வேண்டி இவங்கெல்லாம் காத்திருக்கிறாங்க, அப்போ காத்திருக்கிறவங்கெல்லாம் பிரபுக்களாக இருக்கிறாங்க. ஏன்னா ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் இவங்க எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தில் ஆட்சி செய்கிறவர்கள். அல்லது இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிறவங்களாக இருந்தாலும் அவங்கெல்லாம் ஆட்சி செய்கிறவர்கள். அப்படியாக தேவனுடைய ராஜ்யத்திலே ராஜாவாக ஏற்றுக்கொள்ள கிறிஸ்துவை மனதாக இருக்கிறவர்கள் வந்து எப்பவும் ஆயத்தமாக இருந்து இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே சந்தோஷமாக இருக்கிறார்கள். மத்தேயு 25:11-12 இது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த 10 கன்னிகள் கதை. 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. புத்தி இல்லாதவங்க என்ன பண்ணாங்க, விளக்கை மட்டும் கொண்டு போகிறாங்க, எண்ணெயை கொண்டு போகலை, பாத்திரத்தையும் கொண்டு போகலை, எண்ணெயும் கொண்டு போகலை. அப்போது விளக்கு தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா பாத்திரம் இருக்கணும், எண்ணெய் இருக்கணும். பாத்திரத்தில் தான் எண்ணெயை வைக்க முடியும். அப்படியாக இன்றைக்கு வந்து ஆண்டவருக்காக காத்திருக்கிற ஜனங்களில் கொஞ்சம் பேர் புத்தி இல்லாதவங்களா இருக்காங்க, கொஞ்சம் பேர் புத்தி இல்லாதவங்களா இருக்காங்க. அப்படி புத்தி இல்லாதவங்க வந்து பாத்திரமும் கொண்டு போகலை, எண்ணெயும் கொண்டு போகலை. புத்தி உள்ளவர்கள் பாத்திரங்கிறது ரட்சிப்பின் பாத்திரம், எண்ணெய்ங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையிலே அப்பப்போ நடக்கிற தவறுகளை அல்லது குறைகளை சீர்திருத்தி அவங்க தங்களுடைய ஆவிக்குரிய தரிசனம் அல்லது ஆவிக்குரிய வெளிச்சம் எப்பொழுதுமே பிரகாசமாக இருக்கும்படி தங்களை சுத்திகரித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி வந்து தங்களை சுத்திகரித்து கொள்கிறவங்க மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். மற்றபடி நான் ரட்சிக்கப்பட்டேன், பைபிள் வாசித்தேன், ஊழியம் செஞ்சேன், அற்புதம் செஞ்சேன், அடையாளம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் உள்ளே போகவே முடியாது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும், ஒவ்வொரு நாளும் தங்களுடைய குறைகளை திருத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். லூக்கா 11:33-36 லூக்கா 11:33-36 போதும். இங்கே விளக்கை கொளுத்தி மறைவிடுத்தலாது மரக்காலின் கீழாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்குத்தண்டின் மேல் வைப்பார்கள். இப்போ வெளிச்சம் வெளிச்சம்னு சொல்லிகிட்டு இருக்கு. அப்போ இந்த வெளிச்சம் கொடுக்கறது விளக்கு. அது எந்த விளக்கு, விளக்கு எங்கே இருக்குது, வீட்டுக்குள்ளே தான் விளக்கு இருக்கணும். சரி, இந்த விளக்குன்னு என்ன அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம் என்னவாக இருக்கும், விளக்கு. அந்த விளக்கு எரிதான் அமைஞ்சு போச்சா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அந்த விளக்குன்னா என்ன, நம்மளுக்குள்ளே அந்த விளக்கு இருக்குது, கிரியை வந்து வெளிச்சம், கிரியை வந்து வெளிச்சம். இல்லை, விளக்குன்னா நம்முடைய கண்கள், தரிசனம், அதுதான் விளக்கு. விளக்கு வெளிச்சத்தை முதல்ல எதில் பார்க்குறோம், நம்ம கண்ணில் தான் பார்க்குறோம். அப்போது நம்முடைய கண்கள் அப்படின்னா ஆவிக்குரிய நிலைமையில் சொல்லப்போனால் தரிசனம், அதுதான் விளக்கு வெளிச்சம். விளக்குங்கிறது நம்முடைய தரிசனம், நீதியின் கிரியைங்கிறது வெளிச்சம். அப்போ நம்முடைய தரிசனம் கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற தரிசனம்தான் நம்முடைய விளக்கு. சரி, நம்முடைய சரீரம் முழுவதுக்கும் வழி நடத்துறது எழுத்தின்படி வந்து கண். அதே மாதிரி நம்முடைய சரீரத்தை முழுவதும் ஆவிக்குரிய நிலைமையில் வழி நடத்துறது தரிசனம். அப்போ கண் மங்களாக இருந்ததுன்னா நம்ம போகிறதுக்கு என்ன பண்ணுவோம், தடுமாறி கொஞ்சம் மெல்லமாக தான் போவோம். கண் தெளிவாக இருந்தால் தான் வேகமாக நம்ம நடந்து போவோம். அதே மாதிரி சரீரமும் பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய நிலைமையில் வேகமாக போகணும்னு சொன்னால் நம்முடைய தரிசனம் தெளிவாக இருந்தால் தான் ஒரு காரியத்தை வேகமாக செய்ய முடியும். நம்மளுக்கு ஆவிக்குரிய தரிசனம் குறைவாக இருக்கும்போது நம்ம நிறுத்தி நிதானமாக தான் நம்ம பேச முடியும். அப்படியாக நம்முடைய தரிசனம் தெளிவாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பிரகாசமாக இருக்கும். அப்புறம் வந்து நம்முடைய தரிசனம் ஒரு பக்கமாய், உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். அப்படின்னா நம்முடைய தரிசனம் வாழ்க்கையில் நம்முடைய குறிக்கோள் கெட்டதாக இருந்தால் என்ன ஆகும், நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இருண்டு போயிருக்கும். நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, நிறைய பேருக்கு பணம் இருக்கும், ஆனால் ஒரு தரிசனம் இருக்காது, ஒரு லக் இருக்காது, ஒரு லட்சியம் இருக்காது. ஆனால் அதே லட்சியம் வந்து தேவனுடைய வார்த்தையில் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி வந்து சரீரம் கண் கெட்டு போச்சுன்னா சரீரம் முழுவதும் இருளாக இருக்கிற மாதிரி ஒரு மனுஷனுக்கு தரிசனம் இல்லாமல் போனால் அவனுடைய வாழ்க்கையே அவனுக்கு இருட்டாக தான் இருக்கும். அப்படியாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒவ்வொரு மனுஷனும் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது அவன் செய்ய வேண்டியது மனம் திரும்பினா போதும், தானாக தரிசனத்தை பார்க்கலாம். மனம் திரும்பினா அவனுடைய கண் வந்து பல்லவ ராஜ்யத்தை பார்க்குது, மனம் திரும்பிட்டா போதும், அவ்வளோதான். அவன் தரிசனத்துக்கு கவலையை பண்ணணும் அவசியம் இல்லை. அப்படி ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் வந்து மனம் திரும்பும்போது அவர்களுக்கு ஏற்ற தரிசனத்தை ஆண்டவர் நியமிக்கிறார். அப்படி வந்து நம்முடைய தரிசனம் இருளாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையே இருளாக இருக்கும். அப்போ நம்முடைய தரிசனம் தெளிவாக இருக்கும்போது பூமிக்குரிய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் எழுத்தின்படி உண்டான வாழ்க்கையில் தடுமாறுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே உண்மையான தரிசனம் இல்லை. அதனால தான் இந்த வியாபாரம் செய்யலாமா, அந்த வியாபாரம் செய்யலாமா, இந்த வேலைக்கு போகலாமா, அந்த வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி தடுமாறி தடுமாறி போகிறதுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சரியான லக் இல்லாதனால தான், அல்லது ஒரு லட்சியம் இல்லாதனால, அல்லது குறிக்கோள் இல்லாதனால. அப்படி தேவனுடைய வார்த்தையில் ஒரு குறிக்கோள் இருந்து லட்சியத்தோடு போகும்போது, அல்லது ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி போகும்போது அவர்களுக்கு சாதாரணமாக அவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். மத்தேயு 5:19-20 மத்தேயு 5:19-20 போதும். அப்ப பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முதலாவது வேத பாரகர் பரிசேயர் என்பதுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இருக்கும். அப்படின்னா கிறிஸ்தவங்க செய்கிற நீதியோட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். கிறிஸ்தவங்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்துது வேத பாரகர் பரிசேயர். அப்படின்னா கிறிஸ்தவங்க, அப்போ கிறிஸ்தவங்களுக்கு மேலே நீதி செய்கிற ஒரு ஜனம் இருக்குது, அதுதான் உண்மையான தேவனுடைய ஜனங்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்போ கிறிஸ்துவ மதத்தை சார்ந்து, கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி, அல்லது கிறிஸ்தவ மதத்தினுடைய உபதேசத்தை அல்லது சபையினுடைய உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அப்போ இதில் பரலோக ராஜ்யத்தில் சின்ன ஆள் யார், பெரிய ஆள் யாருங்கிறது ஆண்டவர் சொல்கிறாரு. பரலோக ராஜ்யத்தில் சின்ன சிறியவன் யார் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையில் மீறி பிரசங்கிக்கிறவன். அப்படின்னா குறைவாக சொன்னாலும் சரி, கூட்டி சொன்னாலும் சரி, அவன் என்ன ஆகிறான்னு கேட்டிங்கன்னா, பரலோக ராஜ்யத்தில் ரொம்ப ரொம்ப சின்னவன், ஆனால் அவையில் கை கொண்டு போதிக்கிறவன் பெரியவனாக இருக்கிறான். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய வார்த்தையை உண்மையாக தெளிவாக போதிக்கணும், அதே மாதிரி கை கொள்ளவும் செய்யணும். அவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்தில் ரொம்ப பெரிய ஆளுகளாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய பிரமாணத்தை மாற்றி மாற்றி போதிக்கிறாங்க, அதை கை கொள்றதும் இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, பல்லவ ராஜ்யத்தில் ரொம்ப சின்ன ஆளாக தான் இருந்துகிட்ருக்காங்க. அப்படி பல்லவ ராஜ்யத்துக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா, உண்மையான ஜனங்களை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி போனோம்னா எல்லாம் சின்ன ஆளுகளாக தான் இருக்காங்க. அதில் உயரமான ஆளுகளை பார்க்கவே முடியறதில்லை, பெரிய பதவியில் இருக்கிறவங்கள பார்க்கவே முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய பிரமாணத்தை தெளிவாக போதிக்கணும், அப்புறம் அதன்படி நடக்கணும். அப்படி இருக்கிறவர்கள் பல்லவ ராஜ்யத்திலே பெரியவர்களாக காணப்படுவார்கள். அப்படியாக இன்னைக்கு இப்போ கேட்ட வசனத்தின்படி பல்லவ ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவங்க யாருன்னு தேடி பார்த்தாச்சுன்னா கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிறவன் யார் உள்ள அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. வேர் வேணால் சொல்லிக்கலாம், அற்புதம் செஞ்சு அடையாளம் செஞ்சு ராபாஜனை கொடுத்த மீட்டிங் நடத்தினேன் அதை பண்ண இதை பண்ண அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சொல்லிட்டு என்ன வேணால் சொல்லிக்கிறான் முடியாது, உள்ளே போற முடியாது. அப்போ கிறிஸ்தவங்க தான் கேட்லேருந்து தட்டிகிட்டு இருக்காங்க, மற்றவங்கள்லாம் பல்லவராஜ்யம் அது கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் தூரமாக விலகி விலகி இருக்காங்க. பல்லவராஜ்யத்தை பார்த்தவங்க நிறைய பேர் கிறிஸ்தவங்க, ஆனால் உள்ளே வர்றதுக்கு முயற்சி எடுக்கும்போது வழி இடுக்கமும் நெருக்கமுமாக இருக்கிறது, பயங்கரமான போட்டி, அந்த போட்டியில் உள்ளே வர முடியல. அப்போ உள்ளே வர்றதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா ஆவியில் மனம் திரும்பினா போதும், தானாக உள்ளே வந்துடலாம். அப்படியாக வந்து தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும்னா ஜலத்தினாலையும் ஆவியினாலையும், அப்படின்னா சரீரத்திலையும் மனம் திரும்பணும் ஆவியிலையும் மனம் திரும்பணும். ஆவி ஆத்மாவில் மனம் திரும்பினா போதும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துடலாம். அப்புறம் அந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்க பிடுங்க முடியாது, மற்றவங்க எடுத்துக்கொள்ள முடியாது. இப்படியாக தேவனுடைய ராஜ்யத்தினுடைய திறவுகோலை ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் ஆண்டவர் ஒப்புக் கொடுக்குறார். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, பரிசேயர் சதுசேயர் அந்த பல்லவ ராஜ்யத்தை பூட்டி வச்சுக்கிட்டு என்னை கேட்டு தான் உள்ளே போகணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இவ்வளோ நாள் வரை பூட்டி வச்சாங்க, ஆனால் இந்த கடைசி நாட்களில் அப்படி பூட்டி வைக்க முடியாது. எல்லாம் படித்து ரொம்ப பெரிய ஆளாக மாறினதுனால வேதத்தை படித்து சிந்தித்து தியானிக்கிறவங்களுக்கு பல்லவ ராஜ்யத்தினுடைய சாவியை நான் உனக்கு தர்றேன், நீ போய் திறந்து உள்ளே போயிரு, மற்றவங்களுக்கு நீ வழிகாட்டு. மற்றவங்களுக்கு எப்படி வழிகாட்டுறது, நீ மனம் திரும்பு, ஜலத்தில் மனம் திரும்பு, இல்லை சரீரத்தில் மனம் திரும்பு, ஆவியில் மனம் திரும்பு, நீ உள்ள வந்துடலாம் அப்படின்னு வெளியிலேருந்து சொன்னால் போதும். பல்லவ ராஜ்யத்துக்குள்ளேருந்து வெளியில் நிற்கிறவங்கிட்ட இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம், நீ முதல்ல சரீரத்தில் மனம் திரும்பு, ஆவியில் மனம் திரும்பு, நீ உள்ள வந்துடலான்னு சொல்லிட்டா போதும். உடனே மனம் திரும்பி அவன் சாவியை போட்டு திறந்து உள்ள வந்துடுவான். அப்படியாக இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்துக்களை பிரவேசிக்கிறவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வாசலில் நின்று கதவை தட்டிகிட்டு இருக்கிறவன் கூட்டமான கூட்டமாக இருந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தனும் உள்ளே வர முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி எப்படி நோட்டு மாற்றுறதுக்கு எல்லாம் உட்காந்து பயங்கரமாக உட்காந்து தட்டு தட்டும் தட்டுறாங்க. ஆனால் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படியாவது வழி நடத்திடுறார், வீட்டுக்கு அந்த காசு வந்து சேர்ந்துடும். போய் பேங்க்கில் நிற்க வேண்டாம், அங்கே நிற்க வேண்டாம், எத்தனையோ பேர் வந்து அந்த லைன் என்னதெல்லாம் வாங்கி விழுந்து செத்துருக்காங்க, எத்தனையோ பேர் காசு இல்லாமல் மருத்துவ செலவுக்கு காசு இல்லாமல் இறந்தவங்க இருக்காங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான நாச மோசம் வந்தாலும் சரி தேவன் அற்புதமாக அவர்களை வழிநடத்துகிறார். அதனால் தேவனுடைய ராஜ்யத்துக்களை பிரவேசிக்கிறதுக்கு தேவனுடைய பிரமாணத்தின்படி நாம் போனோம்னா எளிமையாக உள்ள பிரவேசிடலாம். தேவனுடைய பிரமாணத்தை மீறணும்னா இந்த ஜனங்களைப் போல் அற்புதம் செஞ்சு அடையாளம் செஞ்சால் ராபோஜனம் எடுத்தோம் பிசாசுகளை துரத்தினோம் அப்படின்னு சொல்லி நாமளும் கூப்பாடு போட்டிருக்க வேண்டியதுதான். அதனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற வழி மிகவும் எளிமையானது, மிகவும் சுலபமானது. அது தேவனுடைய பிரமாணத்தின்படி செய்யும்போது அது நம்மளுக்கு நீதியும் சமாதானத்தையும் தருகிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.